SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் கவிதா.
வணக்கம்.
இப்பொழுது அரசு வந்து செப்டம்பர் மாதம் 13 தேதியில் இருந்து 12 15 இடைப்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எதற்காக அவர்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும், போடுவது மிகவும் முக்கியம் என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கோவிட் தடுப்பூசி போட வேண்டுமா என்ற சந்தேகம் சில பெற்றோர்களுக்கு எழலாம். எந்த ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் அந்த தொற்று நோய் மிக பாரதூரமான விளைவை ஏற்படுத்துமாக இருந்தால் மட்டுமே நாங்கள் அந்த தொற்று நோய்க்கு தடுப்பூசி போடுவோம். அதிக பாதிப்பை தராத தொற்று நோய்களுக்கு தடுப்பூசிகள் போடப்படுவது இல்லை. இப்போது பார்ப்போம் என்றால், இந்த COVID-19 என்று சொல்லுகிற இந்த வைரஸ் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்களையே அதிகமாக பாதிக்கிறது. ஆனால் வயது குறைந்த பிள்ளைகளிலும் சிறு விகிதமான பிள்ளைகளை இந்த வைரஸ் கடுமையாக தாக்கியுள்ளது. இது அந்த அக்யூட் ஃபேஸ் என்று சொல்லப்படுகிற உடனடியான தொற்று காலத்தில் உயிர் ஆபத்தையே பிள்ளைகளுக்கு விளைவிக்கலாம். இந்த ஆபத்து வயது வந்தவர்களுடன் ஒப்பிடுகையில் பிள்ளைகளுக்கு குறைவானதாகவே இருந்தாலும் அது எங்கள் பிள்ளைகளுக்கு நடந்துவிடக் கூடாது என்பது மிகவும் அவசியம். அதனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கோவிட் தடுப்பூசி போடுவதே புத்திசாலித்தனமானது. அதோடு அந்த அண்மை காலமாக பரவி வரும் இந்த டெல்டா ஸ்ட்ரெயின் என்ற அந்த ஸ்ட்ரெயின் வந்து அந்த பழைய ஸ்ட்ரெயின்களோடு ஒப்பிடுகையில் பிள்ளைகளை அதிகமாக தாக்கி வருகிறது. அதனால் இந்த பிள்ளைகள் வந்து சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட நேரிடலாம். சுவாசிக்கிறதுக்கு வென்டிலேட்டர், சிபேப் என்று சொல்லப்படுகிற இந்த இயந்திரகங்களின் உதவி தேவைப்படலாம். இதனால் பிள்ளைகள் ICU என்று சொல்லப்படுகிற இந்த தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்படுகிற நிலை வரலாம். இவர்கள் இந்த உயிர் ஆபத்துக்களில் இருந்து குணமாகினாலும் பின்பும் கூட சில பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் பாதிப்புகள் ஏற்படலாம். இதை நாங்கள் லோங் கோவிட் என்று சொல்லுவோம். அதாவது மாத கணக்கில் அவர்களுக்கு உடல் நோவு, தலையிடி, உடல் சோர்வு, இயலாமை, தசை மற்றும் எலும்பு நோ போன்றவை நீடிக்கலாம். இதைவிட முக்கியமாக பிள்ளைகளுக்கு கோவிட் சிண்ட்ரோம் எனப்படுகிற ஒரு பாரதூரமான விளைவையும் இந்த வைரஸ் ஏற்படுத்துகிறது. இது என்ன என்று பார்த்தோம் என்றால், உடலில் முக்கியமான உறுப்புகள் இதயம், சிறுநீரகம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை இது பாதிக்கிறது. இதனால் அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு அவர்கள் விளையாட முடியாத நிலைமை, அப்படியான நிலைமைகள் ஏற்படலாம். இதை அனைத்தையும் தடுப்பதற்கும் எங்கள் பிள்ளைகளை இதில் இருந்து பாதுகாப்பதற்கும் நாங்கள் இந்த கோவிட் தடுப்பூசியை எங்கள் பிள்ளைகளுக்கு போட வேணும். அடுத்ததாக, இந்த தடுப்பூசி பாதுகாப்பானதா என்று நீங்கள் கேட்கலாம். 12 to 15 பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு நடத்தப்பட்ட ரிசர்ச்சுகள், ஆராய்ச்சிகளில் இருந்து இது பாதுகாப்பானதென்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில், முக்கியமாக US, கனடா போன்ற நாடுகளில் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டு இதன் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இப்ப வந்து 12 to 15 இடைப்பட்ட குழந்தைகளுக்கு அரசு தடுப்பூசிகளை 13 இருந்து போடலாம் என்று கூறியிருந்த போதிலும் சில குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடக்கூடாது என்றும் பரவலாக சொல்லப்படுகின்றது. எப்படிப்பட்ட குழந்தைகள் தடுப்பூசிகளை எடுக்க கூடாது என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள்?
ஓ, அப்படி நாங்கள் அந்த கண்ட்ரா இண்டிகேஷன் என்று சொல்லுவோம். கோவிட் தடுப்பூசி முதலாவது போடையக்குள்ள ஒரு பிள்ளைக்கு அனஃபிலாக்சிஸ் என்று சொல்லப்படுற அந்த பாரிய ஒவ்வாமை ஏற்பட்டால் அதற்கு பிறகு இந்த தடுப்பூசி போடக்கூடாது. அல்லது இந்த தடுப்பூசி செய்யப்பட்டிருக்கிற பதார்த்தங்கள் ஒன்று இந்த பிள்ளைக்கு முதலே அனஃபிலாக்சிஸ் வந்து இருந்தாலும் இந்த தடுப்பூசியை இந்த பிள்ளைக்கு போடக்கூடாது. இதற்கு மாற்று ஒரு தடுப்பூசி வருங்காலங்களில் வரலாம். ஆனால் சாதாரணமான உணவுகளுக்கு வர ஒவ்வாமைகள் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது அலர்ஜி, ஒவ்வாமை இருந்தால் நீங்கள் உங்களோட குடும்ப மருத்துவருடன் அதை பற்றி கலந்தாலோசித்து அதற்கு பிறகு இந்த ஊசியை போடலாம்.
12 to 15 இடைப்பட்ட குழந்தைகளுக்கு அஸ்ட்ராசெனிகா போடலாமா?
இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுக்கு அஸ்ட்ராஜெனிக்கா பாதுகாப்பானதா என்று ஆய்வுகள் செய்யப்படவில்லை. சில வெளிநாடுகளில் அந்த ஆய்வுகளை தொடங்கினார்கள், ஆனால் பெரியவர்களில் அந்த குருதி உறைவு ஏற்பட்டதால் அந்த ஆய்வுகளை இடைநிறுத்தி விட்டார்கள். பிள்ளைகளுக்கு 12-15 வயது பிள்ளைகளுக்கு ஃபைசர் வேக்சினும் மொடர்னா என்ற இந்த வேக்சின், இந்த ரெண்டு தடுப்பூசிகளுக்கு மட்டுமே ஆய்வுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஃபைசர் என்ற வேக்சினை மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் போடுவதற்கு எங்களுக்கு அறிவுரை கிடைத்திருக்கிறது. போலிய நிலவரத்தில் நாங்கள் 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்குரிய ஆய்வுகள் இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் ஆய்வுகள் செய்து வருகிறார்கள். 5-11 வயது உள்ளிய பிள்ளைகளை அடுத்த கட்டமாக போடுவதற்கு உரிய ஆய்வுகள் நடத்தி வருகிறார்கள். அதன் பின்பு பார்த்தமண்டா 2-5 வயதும் 6-2 வயதுக்குரிய ஆய்வுகளும் நடைபெற்று வருகிறது. இதுகள் முடிவடையும் வரை நாங்கள் 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசியை போட முடியாது.
தடுப்பூசிகளை பெற்ற பெரியவர்களுக்கு அந்த தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் ஃபைசர் தடுப்பூசியினை எடுக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறதா?
பெரியவர்களை போலவே ஆபத்தற்ற பக்க விளைவுகள் சிறியவர்களுக்கும் அதே மாதிரி வரலாம். அநேகமாக 2வது தடுப்பூசிக்கும் பிறகே இது அநேகமாக வருகிறது. ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு 1வது ஊசிக்கு பிறகும் வரலாம். அதே எவை என்று பார்ப்போம் என்றால், ஊசி போடப்பட்ட அந்த மேற்கையில் நோ வரலாம், அல்லது முழு உடலுமே நோ, சோர்வு, தலையிடி, தசை நோர்வு, எலும்பு நோ, காய்ச்சல் என்பவை ஒரு 1-2 நாட்களுக்கு இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மேற்கையில் ஒரு சுடுநீர் ஒத்தடம் கொடுக்கலாம், அல்லது பாராசிட்டமால் கொடுக்கலாம். US போன்ற நாடுகளில் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின் வழங்கப்பட்ட நேரத்தில் ஒரு சில பிள்ளைகளுக்கு நெஞ்சு வலி, அவர்களுக்கு பதட்டம், சுவாசிக்க கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எதனால் என்று பார்த்தால், அவர்கள் இந்த அந்த இதயத்தில் ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு தற்காலிகமான பாதிப்பு. அதை நாங்கள் சொல்வது வந்து மயோகாலைட்டிஸ் அல்லது பெரிகாலைட்டிஸ் என்று சொல்லுவோம். அது வந்து வெரி மைல்டு ஃபார்ம், அதாவது வெரி சரியான ஒரு மெல்லிய ஒரு தற்காலிகமான பாதிப்பு வெறு சிறுபான்மையான பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்தளவு பிள்ளைகளும் அதிலிருந்து முழுதாக குணமாகி இருக்கிறார்கள்.
தடுப்பூசிகளை பெரியவர்களுக்கு போடுகின்ற அதே அளவுதான் குழந்தைகளுக்கும் போடுவார்களா, அல்லது அவர்களுக்கு சற்று குறைவாக அல்லது வித்தியாசமான அளவில் போடுவார்களா?
12-15 வயதான பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பெரியவர்களுக்கு போடுற அதே டோஸ், அதே ஃபைசர் வேக்சின் தான் போடுவதற்கு ஆராய்ச்சிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் வயது குறைந்த பிள்ளைகளுக்கு, 12 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு குறைவான டோஸ் போடுவதற்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதனால் 12-15 வயதானவர்களுக்கும் பெரியவர்களுக்கு போடுற அதே மருந்து, அதே ஊசி தான் போட வேண்டும்.
12 வயதுக்கு குறைந்தளவான குழந்தைகளுக்கான திட்டம் இன்னும் அரசினால் வெளியிடப்படாத இந்த பின்னணியில், இந்த கோவிட் தொற்றில் இருந்து, குறிப்பாக டெல்டா தொற்றில் இருந்து 12 வயதுக்கு குறைந்த குழந்தைகளை அவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் வரை எவ்வாறு பாதுகாத்து வைத்திருக்கலாம் என்று கூறுங்களேன்.
நாங்கள் 1வது பார்த்தமென்றால், அந்த சிறு வயது குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அவர்களுக்கு எப்படி அந்த கிருமி தொற்று வரப்போகிறது, ஒன்று அவர்களை பராமரிக்கிற பெரியவர்களுக்கூடாக, அல்லது பெரிய பிள்ளைகளுக்கூடாக, அல்லது அவர்கள் போகின்ற பாடசாலைகளில் உள்ள டீச்சர்ஸ்களுக்கூடாகத்தான் வரப்போகுது. அப்போ பெரியவர்கள் அனைவரும் இந்த ஊசியை போடுவதால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த நோய் தொற்று ஏற்படாமல் நாங்கள் தவிர்க்கலாம். அதோடு இந்த கோவிட்டை வராமல் தடுப்பதற்குரிய பொதுவான ஆலோசனைகளையும் நாங்கள் கடைபிடிக்கலாம். அதில் அந்த ஹேண்ட் ஹைஜீன், மற்றது வந்து முகமூடி அணிவது, மற்றது சோஷியல் டிஸ்டன்சிங், 1.5 மீட்டருக்கு தள்ளி மற்றாக்களுடன் பழகுவது என்பதை கடைபிடிப்பதன் மூலம் அவர்களை, அவர்களுக்குரிய தடுப்பூசி ஆய்வுகள் நிறைவேறி அவர்களுக்குரிய தடுப்பூசி வழங்கப்படும் வரை நாங்கள் அவர்களை பாதுகாக்கலாம்.
நிறைவாக டாக்டர் கவிதா, ஒரு கேள்வி என்னவென்றால், இப்பொழுது கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் வந்து தடுப்பூசியை பெறுவதனால் வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த தடுப்பூசிகளை போடுவதால் அவர்களின் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றுதான் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. கனடா, US போன்ற நாடுகளில் பெரும்பாலான கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்கள் இந்த தடுப்பூசிகளை அண்மை காலமாக போட்டு வருகிறார்கள். இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.
மிகவும் நன்றி டாக்டர் கவிதா மாதவன், உங்களுடைய நேரத்திற்கும் இந்த தகவல்களை வழங்கியமைக்காகவும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.